Namaste Saraswati Devi Gauravani Pracharane Nirvishesha Chandravari Pashtatya Deshatarane Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Sri Advaita Gadadha Shiva Sri Gaurabhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare. Reading from Bhagavad Gita is chapter 17 verse 3. Existence under the various modes of nature, one evolves a particular kind of faith. The living being is said to be a particular faith according to the modes he has acquired. Prabhupada, everyone has a particular type of faith regardless of what he is. But his faith is considered good, passionate, or ignorant according to the nature he has acquired. Thus, according to this particular type of faith, one associates with certain persons. Now the real fact is that every living being, as is stated in the 15th chapter, is originally a fragmental part and parcel of the Supreme. And therefore, one is originally transcendental to all the modes of material nature. But when one forgets his relationship with the Supreme Personality of Godhead and comes into contact with the material nature and conditional life, he generates his own position by association with the different varieties of material nature. The resultant artificial faith and existence are only material. Although one may be conducted by some impression or some conception of life, originally he is nirguna or transcendental. Therefore, one has to become cleansed of the material contamination that he has acquired in order to regain his relationship with the Supreme Lord. That is the only path back without fear, Krishna consciousness. If one is situated in Krishna consciousness, then the path is guaranteed towards elevation to the perfectional stage. If one does not take to this path of self-realization, then he is surely to be conducted by the influence of the modes of nature. And the word Shraddha, or faith, is very significant in this verse. Shraddha, or faith, originally comes out of the mode of goodness. One's faith may be in a demigod or some created god or some other concoction. One's strong faith is supposed to be productive of works of material goodness. But in material conscious conditional life, no works are completely purified. They are mixed. They're not in pure goodness. Pure goodness is transcendental. In purified goodness, one can understand the real nature of the Supreme Personality of God. As long as one's faith is not completely in purified goodness, the faith is subject to contamination by any modes of material nature. Contaminated modes of material nature expand to the heart. Therefore, according to the position of the heart in contact with a particular mode of material nature, one's faith is established. It should be understood that if one's heart is in the mode of goodness, his faith is also in the mode of goodness. If his heart is in the mode of passion, his faith is in the mode of passion. If his heart is in the mode of darkness, the illusion of his faith is also thus contaminated. Thus we find different types of faith in this world, and there are different types of religions due to different types of faith. The real principle of religious faith is situated in the mode of pure goodness. Because the heart is tainted, we find different types of religious principles. Thus, according to the different types of faith, there are different kinds of worship.
எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ஒவ்வொருவனிடமும் ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உள்ளது. ஆனால் அவன் பெற்றுள்ள இயற்கைக்கு ஏற்ப அந்த நம்பிக்கை சத்வம், ரஜஸ் அல்லது தமஸ் என்று கருதப்படுகின்றது. இவ்வாறு தனது குறிப்பிட்ட நம்பிக்கைக்கு ஏற்ப ஒருவன் சில குறிப்பிட்ட நபர்களுடன் உறவு கொள்கிறான். இருப்பினும் உண்மை என்னவெனில், 15 அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளபடி ஒவ்வொரு உயிர்வாழிலும் அவனது உண்மையான நிலையில் முழுமுக கடவுளின் மிகச்சிறிய அம்சம். எனவே அந்த உண்மை நிலையின்படி அவன் ஜடகத்தியின் அனைத்து உடலுக்கும் அப்பாற்பட்டவன். ஆனால் பரமபுருஷ பகவானுடனான தனது உறவை மறந்து கட்டுண்ட வாழ்வில் ஜட இயற்கையின் தொடர்பில் அவன் வரும்பொழுது ஜட இயற்கையின் பல தரப்பட்ட உறவில் தனது சேர்நிலையை தானே உருவாக்கிக் கொள்கிறான். இதனால் தோன்றும் செயற்கையான நம்பிக்கையும் வாழ்க்கையும் போதிகமானதே. அவன் தனது வாழ்வை ஏதேனும் ஒரு கருத்தில் அல்லது ஒரு உணர்வில் நடத்தினாலும் கூட உண்மையில் அவன் நிர்குணா, அதாவது திவ்யமான ஆவான். ஆனால் ஒருவன் தன்னிடமுள்ள பௌதீக கலங்களிலிருந்து தூய்மை அடைய வேண்டியது அவசியம். அதன் மூலம் முழுவதற் கடலான தனது உறவை அவன் மீண்டும் பெற முடியும். அத்தகு கிருஷ்ண உணர்வே அச்சமற்ற நிலைக்கு திரும்பிச் செல்வதற்கான வழியாகும். ஒருவன் கிருஷ்ண உணர்வில் நிலை பெற்றிருந்தால் அப்பாதை பக்குவமான நிலைக்கு அவன் உரை உயர்வு பெறுவதற்கு உத்தரவாதமானது ஆகும். தன்னுணர்விற்கான இப்பாதையை அவன் மேற்கொள்ளாவிடில் இயற்கை உரிமையின் ஆதிக்கத்தால் அவன் நடத்தப்படுவான் என்பது நிச்சயம். ஸ்ரத்தா, நம்பிக்கை என்னும் சொல் இப்பதத்தில் மிகவும் முக்கியமாகும். ஸ்ரத்தா அல்லது நம்பிக்கை என்பது சத்துவகுணத்திலிருந்து தோன்றுகிறான். ஒருவன் நம்பிக்கை ஏதேனும் ஒரு தேவனின் மீதோ, ஏதேனும் உண்டாக்கப்பட்ட கடவுளின் மீதோ, ஏதேனும் மாற்றப்பனையின் மீதோ இருக்கலாம். விதமான நம்பிக்கை என்பது பௌதிகமான சத்துவகுண செயல்களின் பலனாக ஏற்படுவதாகும். ஆனால் பௌதிகமயமான சத்துண்ட வாழ்வில் எந்த ஒரு செயலும் முழுமையாக தூய்மை பெறுவதில்லை. அவை கலப்பனமானவை, அவை சுத்தமான சத்துவகுணத்தில் இல்லை. சுத்த சத்துவம் என்பது திவ்யமானது. அத்துக்கு தூய்மை எனப்படும் தூய்மைப்படுத்தப்பட்ட சத்துவகுணத்தில் பரமபுருஷ பகவானின் இயற்கையை புரிந்து கொள்வது. ஒருவருடைய நம்பிக்கை சுத்த சத்துவத்தில் நிலை பெறாததை அவரது நம்பிக்கை ஜல இயற்கையின் ஏதேனும் ஒரு குணத்தால் கலங்கப்பட்டதாகவே இருக்கும். ஜலயத்தையும் கலந்தமற்ற குணங்கள் இதயத்தில் நோக்கி விரிவடைகின்றன. எனவே ஒரு குறிப்பிட்ட இயற்கை குணத்துடன் இதயம் போன்ற உறவு தொடர்புக்கு ஏற்ப அவரது நம்பிக்கை நிலைபெறுகின்றது. அவனுடைய இதயம் சத்துவகுணத்தில் இருந்தால் அவனுடைய நம்பிக்கையும் சத்துவகுணத்தில் இருப்பதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அவனது இதயம் ரஜோகுணத்தில் இருந்தால் அவனது நம்பிக்கையும் ரஜோகுணத்தில் இருக்கின்றது. அவனது இதயம் இருள் நிறைந்த தமோகுணத்தில் இருந்தால் அவனது நம்பிக்கையும் அதே போன்று கலந்துடன் இருக்கின்றது. இவ்வாறு இவ்வளவில் பல்வேறு விதமான நம்பிக்கை இருப்பதை நாம் காண்கிறோம். மேலும் பல்வேறு விதமான நம்பிக்கைக்கு ஏற்ப பல்வேறு மதங்களும் இருக்கின்றன. மத நம்பிக்கையின் உண்மையான கொள்கை சுத்த சத்துவகுணத்தில் நிலை பெற்றுள்ளது. ஆனால் இதையும் கலந்து கொண்டிருப்பதால் நாம் பல்வேறு விதமான கொள்கைகளை காண்கின்றோம். இவ்வாறு பல்வேறு வகையான நம்பிக்கைகளுக்கு ஏற்ப பல்வேறு விதமான வழிபாடுகள் இருக்கின்றன.
In this chapter, Krishna is discussing the effects of the three gunas.
In the adhyayathil mugunangalin palangalai patri Krishna vilakkuvindar.
So everything in the material world is affected by gunas.
In the laukika lokathil anaithume gunangalinal baadhikkapadukirathu.
So we have sattva, rajas and tamas. These are the three gunas.
Sattvam, rajas, tamas endre mugunangalam.
Usually we don't find them in a pure state, they're always mixed with other gunas.
இது சாதாரணமாக தூய்மையான நிலையில் காணப்படுவதில்லை, அவை கலப்படமாக இருக்கின்றது.
However, if one guna is more prominent than the others, then we will label, oh, that is tamaguna because there's a prominence of tamaguna, or that is sattvaguna because there's a prominence of sattva.
எப்படி இருப்பினும் இந்த கலவையில் எந்த குணம் அதிகமாக இருக்கின்றதோ அதன்படி அந்த குணத்தை நாம் பெயரிட்டுக் கொள்கிறோம். உதாரணத்துக்கு சமோ குணம் கலவையில் அதிகமாக இருக்கு, ஒருவர் தவகுணத்தில் உள்ளார் என்றும், சத்துவகுணம் சத்துவகுணம் கல்வியில் அதிகமாக இருப்பின் சத்துவகுணம் உடையவர் என்றும் குறிப்பிடப்படுகின்றனர்.
So this chapter describes different things like the different types of faith in the gunas, or the different types of food in the gunas, etc.
இந்த அத்தியாயத்தில் முக்குணங்களில் உள்ள பல்வேறு பொருள்களை பற்றி வைக்கப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு முக்குணங்களின் அடிப்படையில் உள்ள உணவு வகைகள், முக்குணங்களின் அடிப்படையில் உள்ள நம்பிக்கைகள், பல காரியங்கள் விளக்கப்பட்டுள்ளன.
So by different types of faith we will worship different beings.
பல விதமான நம்பிக்கையின் காரணமாக நாம் வழிபாட்டு முறைகளை மேற்கொள்கின்றோம்.
If we have certain gunas in our within us, then we will develop that type of faith. So if we are predominantly sattvic in our mentality, then we will have sattvic faith.
எனவே நம்மள் எந்த குணம் பிரத்யேகமாக அதிகபட்சத்தில் இருக்கின்றதோ அந்த குணத்தின் அடிப்படையில் நம்மளுடைய நம்பிக்கைகளும் இருக்கின்றது. உதாரணத்துக்கு நம்ம சத்துவ குணம் அதிகமாக இருப்பேன், நாம் சத்துவ குணத்தில் நம்பிக்கை கொள்ள.
So in the next verse we'll state that if you have sattvic faith, then you will worship devatas.
In the adutha padathil oruvarku sattva gunam adhigamaga irupin avargal sattva gunathil nambikkondu devargalai vanangindrala endru kolapadugiradhu.
If you're in the mode of passion or rajas, then you will worship rakshasas. Ana
rajogunathil irupavargal rakshasargalai vanangindrargal.
And if you're in, you have tamogun faith, then you worship ghosts.
Tamogunathil ullavargal devisasangalai vanangindrargal.
From this we can, if we see people worshipping ghosts, then we can say, oh, he's got tamogun faith.
எனவே யாராவது ஒருவர் பேய் பிசாசுகளை வணங்குவதை நாம் கண்டால் அவர்கள் தமோகுணத்தில் உள்ளனர் என்பதை நாம் அறிந்துள்ளோம்.
And if he's worshipping devatas, we'll say, oh, he has sattvic faith.
தேவர்களை வணங்குபவர்களாயின் அவர்கள் சத்துவகுணத்தில் உள்ளார்கள் என்பதை நாம் அறிந்துள்ளோம்.
However, that may also not be true.
எப்படி இருக்கணும் அதுவும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதில்லை.
So actually if they're worshipping the devatas, you can worship the devatas in rajagun or tamagun also.
Devargalai vanangudha endra rajagunathil ullavargalum tamagunathil ullavargalum kuda seiyapadum.
So a person in sattvagun will worship devatas but without material desires.
அதே சத்துவகுணத்தில் உள்ளவர்கள் தேவதைகளை வணங்குவார்கள், ஆனால் லௌகீக ஆசைகளை விடுத்து, லௌகீக ஆசைகள் இல்லாமல் தேவதைகளை வணங்குவார்கள்.
People in Rajagun may worship devatas also instead of rakshasas, but they will worship with lots of desires.
Rajagunathil ullavargal devargalai vanangalam, rakshasargalai vanangudhai vittu devargalai vanangalam, aanal avargal devargalai vanangupadhu palvera aasaigalai manavare nirandhirukkar.
And some people in tamagun may also worship devatas, but in tamagun they will worship in such a way that all the rules are broken.
Tamagunathil ullavargal kuda தேவர்களை வணங்கலாம், ஆனால் அவர்கள் எந்தவிதமான விதிமுறைகளையும் பின்பற்றாமல் மனம் போன போக்கில் வணங்குவார்கள்.
But in general we can say that those who are sattvic will tend to worship the devatas as a general principle.
பொதுப்படையாக நாம் பேசினால் சத்துவகுணத்தில் உள்ளவர்கள் தேவர்களை வணங்குவார்கள்.
But if we worship devatas, what happens?
தேவதைகளை வணங்குவதனால் என்ன நடக்கின்றது?
We can go to Svargaloka and ultimately we can go to Brahmaloka.
நாம் சர்வலோகத்தையும் இறுதியாக பிரம்மலோகத்தையும் அடைய வாய்ப்பு உண்டு.
But the devatas have material bodies, so they cannot get us beyond material world.
ஆனால் தேவர் தேவதைகளுக்கும் தேவர்களுக்கும் லௌகீக சரீரமே ஆகினால் அவர்கள் நம்மை இந்த லௌகீகத்துக்கு அப்பால் அழைத்து செல்ல
முடியும். So those who have faith which is nirguna, they will worship Krishna or Vishnu.
எனவே நிர்குண நம்பிக்கை உள்ளவர்கள் கிருஷ்ணரையோ அல்லது
விஷ்ணுவையோ வணங்குகிறார். Talking about the gunas is okay, but actually our real faith should be beyond the gunas.
இந்த குணங்களை பற்றி பேசுவது சரியே பரவாயில்லை, ஆனால் உண்மையில் நாம் இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும்.
Of course, in sattvagun, we can also go beyond devata worship because we can also get jnana.
ஆனால் சத்துவகுணத்தில் நாம் தேவனை வணங்குவதற்கு அப்பாலும் செல்லலாம், ஏனென்றால் நாம் ஞானம் என்பது கிடைக்கிறது சத்துவகுணத்தில்.
So jnana is in the mode of goodness, whereas karma yoga is in the mode of rajas.
ஞானம் என்பது சத்துவகுணத்திலும் கர்மயோகம் ரஜோகுணத்திலும்,
So, in Satvagun, we can investigate about Atma. And we can study Vedanta Sutra and understand we're not the body. So this sadhana of jnana is also in Satvagun. So by this type of knowledge, jnana, then we can rise up to the top of Satvagun. Which means we also go to Brahmaloka. However, because it is only Satvagun, it cannot take us beyond the gunas. So we worship devatas, which is actually part of karma yoga. We have to do that nirguna, then we can be sattvic. If we want to go higher, then we can practice jnana. And then we can go higher still to the top, very top of Satvaguna. So, of course, the promise, the goal and the promise in jnana is liberation, go beyond the gunas. But jnana itself cannot give mukti. Why? Because sattva-guna. So, then how does the jnani get mukti? He can only get it by something which is nirguna. So only nirguna practice is bhakti. So the jnani who wants to get liberation also has to do some bhakti. Because he's doing mainly jnana, we don't call him a bhakta. So he's doing his bhakti to get mukti. But at least he worships the Supreme Lord. So he worships the Lord without offense, without aparad. And he mainly does his jnana, and he comes to the top of jnana. By the power of bhakti, he can get mukti, liberation. So therefore, the only process beyond the gunas is bhakti. So bhakti only can take you beyond the gunas. So thus, jnana or yoga cannot actually give you liberation in themselves. You also have to do some bhakti. Of the gunas, Krishna says, well, sattva guna is better than the other gunas. Because in sattva guna, you control the senses and at least you understand you're not the body. So, atma jnana is sattvic. So this is, let's say, the door to spiritual life. Therefore, it is better than Rajagun or Tamagun. So in this chapter, Krishna describes the different effects of these different gunas. So, by using our intelligence, sometimes we can make choices.
அதுமே நமது புத்தியை உபயோகித்து நாம் சில சமயங்களில் சில விஷயங்களை தேர்ந்தெடுக்க முடியும்.
And this can affect our gunas. This can affect the gunas.
இது வந்து குணங்களை பாதிக்கக்கூடும்.
So we can choose type of food. And if we choose tamasic food, of course, then we stay tamasic.
நாம் எந்த வகையான உணவை உண்ண வேண்டும் என்பதை நாம் தேர்ந்தெடுக்க முடியும். தமோகுணத்தில் உள்ள உணவை நாம் தேர்ந்தெடுத்தோம், நாம் தமோகுணத்துடனே வாழ வேண்டும்.
If we choose rajasic food, then we become rajasic.
ரஜோகுணத்தில் அமைந்துள்ள உணவை உண்பதன் மூலமாக நாம் ரஜோகுணத்தில் வாழ்ந்திருக்கும்.
If we choose sattvic food, then we become sattvic.
சத்துவகுணத்தில் உள்ள உணவை உண்ணும்போது நாம் சத்துவகுணத்தை அடைகிறோம்.
So we're in a particular mode and we don't want that, we want to change, then we choose different food.
ஏதோ ஒரு குணத்தில் நாம் இருக்கும் பொழுது இந்த குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் சரியான உணவை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக நம்ம குணத்தை மாற்றிக்கொள்ள வழிவகுக்கும்.
However, the lower guna we are, less possibility of choosing.
நாம் எந்த அளவுக்கு தாழ்ந்த குணத்தில் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கம்மியாகிறது.
Why? Because if you're in tamo guna, that means ignorance.
ஏனென்றால் தமோ குணத்தில் இருப்பார் அறியாமையில் இருக்கிறார்.
If you're an ignorant, then you don't understand the difference between sattvic food and rajasic food and tamasic food.
அறியாமையில் இருப்பவருக்கு தமோகுணத்தில் உள்ள உணவும் ரஜோகுணத்தில் உள்ளவும் சத்துவகுணத்தில் உள்ளவருக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை.
So it is very difficult for a person in tamoguna to start choosing what type of food to eat.
தமோகுணத்தில் உள்ள ஒருவருக்கு எந்த வகையான உணவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பதற்கு அறிவு இல்லாமல்
If the person is in rajoguna, yes, he can choose to some degree.
ரஜோகுணத்தில் உள்ளவர்கள் ஓரளவுக்கு தேர்ந்தெடுக்க வாய்ப்பு உண்டு.
But his choices may be for different reasons.
ஆனால் அவரது தேர்வெடுக்கும் தன்மை பலவித காரணங்களுக்காக அமைவார்.
Person in rajoguna is motivated by his own particular goals.
ரஜோகுணத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய இறுதி குறிக்கோளை வைத்து நடத்தப்படுகின்றனர்.
So if you tell him you can live very long if you take sattvic food, then he may say okay.
Anyway, avaridam sendru sattvagunathil ulla unmai endral nee neenda aayudan irukkalam endral avar eduthukollalam.
If I can enjoy more, then I'll take sattvic food.
Idanal adhiga inbam adaiyalam endral avar sattvagunathil ulla
But once he starts taking sattvic food, then he can also change his mentality and become more sattvic.
Na edho oru vagai சத்துவ உணவை அவர் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் அவருடைய அறிவு வளர்ந்து தேர்ந்தெடுக்கும் ஒரு சக்தியை பெற
வாய்ப்பு.
இது அவருடைய நம்பிக்கையையும் மாற்றம்
வல்லமையை
எவ்வாறு அவர் நடவடிக்கைகள் அமைந்துள்ளார் என்பதை மாற்றலாம்.
So what do we do with the people in Tamoguna?
பாரம்பரியத்திலுள்ள மக்களுடன் நாம் என்ன செய்ய வேண்டும்?
All we can do, we can give them prasadam and eventually they can rise up that way.
நாம் செய்யக்கூடியதெல்லாம் அவர்களுக்கு பிரசாதத்தை வழங்கி அவர்கள் மேன்மை அடைவார்கள் என்று நம்ப வேண்டும்.
So anyway, the gunas are there and we cannot avoid them as long as we live in the material world.
எப்படி இருப்பினும் இந்த குணங்கள் என்பதை நாம் பூலகில் உயிர் வாழும் வரை தவிர்க்க முடியாது.
So by preference, if we choose sattvic things.
எனவே நாம் எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வாய்ப்பு கிடைக்குமானால் நாம் சத்துவகுணத்தை தேர்ந்தெடுப்போம்.
So we choose sattvic food.
சத்துவகுணத்தை நாம் தேர்ந்தெடுப்போம்.
Some things, however, we have to choose differently. That is because if you want to be spiritual, we have to go beyond sattva.
எப்படி இருக்கிறோம் நாம் இந்த லௌகிகத்தை தாண்டி ஆன்மீகத்தை அடைய வேண்டும் என்றால் சத்துவத்தை முதலில் தேர்ந்தெடுப்போம்.
So in bhakti, then we don't choose sattvic things, we choose things related to bhakti.
ஆகியதால்தான் பக்தியில் நாம் சத்துவத்தை சார்ந்த பொருள் சார்ந்தவற்றை மட்டும் தேர்ந்தெடுக்காமல் பக்தியை சார்ந்தவற்றை தேர்ந்தெடுக்கிறோம்.
So how do we change food into bhakti food?
Nirguna.
How do we make a nirguna?
பக்தியின் அடிப்படையில் மாற்ற முடியும்.
Normally nirguna means it would disappear, it wouldn't be there anymore.
சாதாரணமாக நிர்குணம் என்றால் அங்கே ஒன்றுமே இருக்கக்கூடாது, மறைந்துவிட வேண்டும்.
So food we can make transcendental by offering it to the Lord and it becomes prasadam.
அதே உணவை நாம் எவ்வாறு ஆன்மீகமாய் மாற்ற முடியும் என்றால் அந்த உணவை பகவானுக்கு அர்ப்பணிப்பதன் மூலமாக அதை பிரசாதமாக்கி ஆன்மீகத்தை
But we have to take the sattvic food.
ஆனால் இதற்கு நாம் சத்துவ குணத்தில் உள்ள உணவு வகைகளை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
So we offer sattvic things to the Lord and that becomes nirguna.
ஆகவே நாம் சத்துவகுணத்தில் உள்ள பொருட்களை பகவானுக்கு அர்ப்பணம் செய்வதன் மூலமாக அப்பொருட்கள் நிர்குணம் என்ற நிலையை அடைகின்றன.
So other things also maybe sattvic or whatever, but instead we want to be nirguna, so therefore
we do them with bhakti.
மற்றவைகளும் மற்ற சேவைகளும் கூட நாம் சத்துவகுணத்தில் செயல்படலாம், ஆனால் நாம் நிர்குண நிலையை அடைவதற்காக விரும்புவதனால் இவற்றை பக்தியுடன் செய்கிறோம்.
So this chapter talks about different actions and different types of words and mentality etc. in the gunas.
ஆகவே இந்த அத்தியாயமானது பல்வேறு குணநிலைகளில் உள்ள செயல்கள், மனநிலை, சொற்கள் ஆகியவற்றை பற்றி பேசுகிறது.
But sattvic words, sattvic mind, etc. again will bind you into the gunas.
ஆனா சத்துவ தன்மையில் உள்ள வார்த்தைகள், நடவடிக்கைகள், மனநிலை அனைத்தும் நம்மை இந்த லௌகிக உலகத்தில் பந்தப்படுத்துகின்றன.
So how do we make it nirguna?
ஆகவே நாம் இதை நிர்குணமாக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும்?
So therefore we have things or activities which are devotional. So we have words, devotional words. We speak about scripture and the supreme lord, then it becomes nirguna.
Aage da namada seyalgal nam pesum vaarthigal manave anaitum bhakti mayamaagavadukaga shastravathin adipadiyil ulla bhagavane patriye bhakti seyalgal bhakti solgal bhakti adipadiyil anaitum seiyindrom. Aagave nammudaiya nilai nirguna nilaiye adaiya vaarthigal.
We do actions to please the lord. This is seva, different types of services we can do for the lord. So this becomes nirguna.
பகவானை திருப்திப்படுத்துவதற்காக நாம் செயல்படுகின்றோம், அவரை திருப்திப்பட செயல்படும் செயல்கள் பக்தி சேவை ஆகின்றன. ஆக இந்த செயல்கள் பக்தியில் செயல்படுதல், அவை நிர்குண நிலையை அடைகின்றன.
So this does not create karma, it destroys karma.
இத்தகைய செயல்கள் கர்மாவை உருவாக்குவதில்லை, மாறாக கர்மாவை அழிக்கின்றது.
If we do action in the mode of goodness, that means we will do charitable acts, etc. This keeps us in goodness only.
நாம் சத்துவகுணத்தில் செயல்படுவதனால் உதாரணத்துக்கு தான தர்மங்கள் செய்வது போன்ற செயல்கள் நம்மை சத்துவகுணத்திலேயே பந்தப்படுத்துகின்றன, லௌகிகத்தில் பந்தப்படுத்துகின்றன.
So this creates karma. We are bound up by sattvic karma.
இது கர்மாவை உருவாக்குகிறது. ஆகவே நாம் கர்மாவை நாம் பந்தப்படுத்தப்படுகின்றோம், சத்துவகுணத்தில் கர்மா உருவாக்கப்படுகிறது.
So this keeps us in the material world.
இது நம்மை இந்த லௌகிக உலகத்தில் உடல் அழைக்கின்றது.
If we do actions with bhakti for the supreme lord, then this destroys all of the previous karmas and takes us beyond the material world.
Anal bhaktiyudan nam bhagavanukaga avarudaiya yugathukaga seyalpaduvom anal aa seyalgal namad karmavai alithu karma karangalai valithu nammai nirguna nilaiku alaithu selukkirathu.
So the advantage of doing bhakti is that to do bhakti you can be in any guna, doesn't matter.
பக்தி செய்வதன் ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் என்னென்னு, நான் பக்தி செய்வதற்கு எந்த குண நிலையில் வேண்டாலும் வேண்டுமானாலும் இருக்கலாம், குணத்தில் எந்த நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம்.
Some activities you could not do unless you're in the right guna.
சில செயல்களை நாம் சரியான குணத்தில் இல்லை என்றால் செய்ய முடியாது.
So you could not do jnana unless you're in sattvaguna.
நாம் சத்துவகுணத்தில் இருந்தால் ஒழிய ஞானத்தை பெற முடியாது.
You cannot follow yoga unless you're in sattvaguna.
Sattvagunathil illayenil nam yoga ashtanga yogathai pinpatra mudiyadhu.
So there's limitation on these activities for people. Not all people can do them.
Anal anaitthu makkalum anaitthu seyalum seiya mudiyadhalo varaiyikkappattullathu.
And unless you're in the varnashram system, you cannot do karma yoga.
Neenga varnashram ashramathil illayenil karma yogathai seyalpadutha mudiyadhu.
If you are a chandala or mlecha, then you cannot do karma yoga. But bhakti anyone can do. So this is the great advantage of bhakti. It's nirguna, but anybody in any guna can do it.
இது nirguna nirguna தன்மையை உடையது, இருந்தாலும் குணத்தில் உள்ளவர்களும் பக்தியை மேற்கொள்ளலாம்.
So of course this may sound a little strange. How is it possible? Maybe only people who are nirguna could do bhakti.
வித்தியாசமாக நம்மளுக்கு மனதில் தோணலாம், நிர்குணத்தில் உள்ளவர்கள் மட்டுமே நிர்குணத்தில் உள்ள பக்தியை செய்யலாம் என்று சொல்லலாம்.
How is it possible that someone who's not nirguna can take to a nirguna process?
நிர்குணத்தில் அல்லாதவர் எவ்வாறு நிர்குணத்தில் உள்ள ஒரு வழிமுறையை மேற்கொள்ள முடியும் என்று நமக்கு சந்தேகம் வரலாம்.
So the reason is mercy of the supreme lord.
காரணம் என்னன்னு பகவானுடைய கருணை.
So in other words, mercy of the Supreme Lord is not in Gyana and Yoga and Karma Yoga. Not there.
வேறு விதமாக சொன்னால் பகவானது கருணையானது ஞான யோகத்திலோ அஷ்டாங்க யோகத்திலோ கர்ம யோகத்திலோ பெருமளவில் இல்லை.
Of course, it is there to some degree because Shastra and everything is mercy of the Lord also. But the Lord's mercy is much more in bhakti. And therefore, it is more powerful. And its power of purification is more. So if you want to do jnana, power is limited. So only if you've got sattvic level already, you can do it. It will not purify people in tamagun. But bhakti is so powerful, it purifies everybody, those people in tamagun, rajagun or sattvagun. And it takes everyone beyond the
gunas.
So that is why, though Krishna in Bhagavad Gita discusses Karma Yoga and Gyan Yoga and Astanga Yoga, finally he rejects them all. Everybody in Kali Yuga is less than Sudra. So they cannot do Karma Yoga, Gyan Yoga or Astanga Yoga. But they can do Bhakti Yoga. So this does not mean that bhakti is a lower process because lower people practice it. Doesn't mean that. Because even the highest people practice it. So there's a famous verse in the first canto of Bhagavatam. Even the Atmaramas, those who are already liberated, they also become attracted to bhakti. So by doing bhakti, they don't become less, they become more. So by jnana they become atmarama, but then they become attracted to bhakti. So that doesn't mean they become less, they become more. So bhakti is a supreme process, but it is available for everybody. So therefore we should try to stick to the process of bhakti. And better that we don't mix it with other processes. So if we don't mix it, it's called pure bhakti. It is pure bhakti which attracts Krishna the most. And because Krishna is attracted, then it does remarkable things for the devotees. So though we have a discussion of gunas, etc. in the material world, we should understand that bhakti is independent of these gunas. So other processes take us through the gunas, but bhakti destroys all the gunas.
Huh?
By doing this, the devotee can attain the goal of life. So what is that goal? The goal is not to destroy the gunas. If we destroy the gunas, we get liberation. That is the goal of the gyanis and yogis. The goal of the devotee is simply to please the Lord. By doing that, he destroys the gunas. He also attains salokya. He gets spiritual world. He also gets sarupya. He gets spiritual body. He also gets all powers, shasti. He also gets samipya, closeness to the Lord. So these are all byproducts of the devotee's attempt to please the Lord. So the message is the devotee should not mix his bhakti with sattva, raja or tamas. And by doing so, he will get something much more than any other processes. How to practice bhakti? Well, we have many different ways in which we can engage our body and our senses and our mind. The main process is to chant the name of the Lord. So therefore Lord Chaitanya has given the mantra Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Rama Rama, Hare Hare. So that is the main bhakti that we practice. So along with this, then we do other processes such as hearing the scriptures. Associating with the devotees. Worshipping the deities. And doing service to the Lord. So this is what we call bhakti.
Jai Sisi Bhagavad Gita Prasanna Ki
Jai
Sanat Balmaraj Ki
Jai
Vendya Sisi Bhagavad Gita Prabhupada
Ki
Jai
Thank you.